நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். இந்தியாவில் சைக்காலஜி, உளவியல் துறை, கவுன்சிலிங், ஆற்றுப்படுத்தும் கலை மற்றும் இந்திய கல்வி முறை பற்றி உரையாடுகிறார் பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம் அவர்கள். அவர் இந்தியாவின் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள UGC மலாவியா மிஷன் டீச்சர் ட்ரைனிங் சென்டரின் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணியில் 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் மிக்க அவர் உளவியல் துறையில் முனைவர் பட்டம் உட்பட பல பட்டங்களை பெற்றவர். உளவியல் துறையில் முன்னணி நிபுணராக 110க்கும் மேற்பட்ட நூற்களை எழுதியிருக்கும் பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் கலை மாமணி உட்பட பல சர்வதேச தேசிய விருதுகளை பெற்றவர். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் பேராசிரியர் பஞ்ச் அவர்களே.
வணக்கம் ஐயா.
உங்களை வந்து SBS ஒலிப்பதிவு கூடத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வந்து உளவியல் தொடர்பான ஒரு பேராசிரியர். ரொம்ப அரிதாக தான் நாங்கள் வந்து உளவியல் கல்வியாளர்களை பேராசிரியர்லாம் சந்திச்சிருக்கிறோம். அந்த வகையில் இது முக்கியமான ஒரு சந்திப்புன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சைக்காலஜி அல்லது உளவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் மிகப்பெரிய ஒரு துறை அது. அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட் உளவியல் தொடர்பாக அந்த பணி செய்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வந்து அதிகமாக சம்பளம் கொடுக்குற ஒரு பணியாகவும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது இல்லை. நிறைய பேர் சைக்காலஜினா என்னென்ன தெரியாத அளவுக்கும் இருக்கிறாங்க. அது கிராமம் மட்டும் இல்லை. இப்போ சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், ஒரு கவுன்சிலிங் போகணுனாலே அது இதுக்கு அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? இப்படியான ஒரு வேறுபாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நீங்கள் சொல்லுகின்ற விஷயம் வந்து ஒரு அருமையான விஷயம். இது இந்தியாவோ இல்லை மற்ற நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்தியாவிலே அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கின்றது. உளவியல் என்று சொன்னால் அது பொதுவாக மக்களுக்கு தொடர்பில்லாத ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உளவியல் ஒரு அவசியமானது என்பது இப்பொழுது உணரப்பட்டிருக்கின்றது. அது குறிப்பாக நகர்ப்புறங்களிலே இப்பொழுது வளர்ந்து வரும் ஒரு துறையாக இருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகங்கள் இப்பொழுது இந்த உளவியல் மாஸ்டர்ஸ் வரை பாடத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் இது இந்த பள்ளி அளவிலே இல்லாத ஒரு துறையாக இருப்பதனால் பொதுவாக மக்களிடத்திலே இதற்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே, வளர்ந்த நாடுகளிலே இதற்கு தனித்துவம் அளித்து இதனை முக்கியத்துவமான ஒரு துறையாக வளர்த்தெடுக்கின்றார்கள். அதனால் இதனுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கின்றது.
அப்படி பார்த்தா கூட இப்போ கவுன்சிலிங்னு சொல்கிறோம் இல்லையா,
இப்போ வந்து ஆற்றுப்படுத்துதல்,
அந்த ஆற்றுப்படுத்துதலில் முக்கியமாக அதை செய்கிறது வந்து சைக்காலஜிஸ்ட் இல்லையா, உளவியல். ஆனால் அது கூட இந்தியாவில் வந்து பொதுமக்கள் சரி, அதான் சாதாரண ஒரு பொதுமக்கள்
அதுக்கு என்ன சாதாரண நிலைக்கு வரலன்னா அது அந்த விழிப்புணர்வு தான் முக்கியமானது. அதில் அறியாமை, மருத்துவர்கிட போகிறத விரும்புகிறத தான் அதிகமாக கை கொள்கிறாங்க. கவுன்சிலர் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றுப்படுத்தினர் இடத்துல போவதை அவ்வளவாக தெரிந்து வைத்திருக்கவில்லை. அவர்களிடத்தில் சொன்னால் என்ன அவங்க ஆலோசனை நமக்கு தெரியாத கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. இன்னொரு புறம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள், மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சாதாரணவர் கூட உடனே கூகுள் பண்ணி பார்க்கறது, அதில் ஏதாவது மருந்து கிடைக்குமா அதை போய் டாக்டர்கிட்ட கேட்பார், இந்த மருந்தை நான் எடுத்துக்கலாமான்னார். இவருடைய நோயை சொல்லி குணப்படுத்துவதற்கு பதிலாக இந்த மருந்தை நான் எடுத்துக்கலாமான்னு டாக்டர்கிட்ட போய் கேட்கறது. அப்படியானவங்களுக்கு இந்த உளவியலுடைய அவசியம் தெரியாமல் போகுது. இந்த உளவியல் வந்து இந்த மருந்து கொடுத்து குணப்படுத்துகிற விஷயம் இல்லை. இது ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அவங்களுடைய பொட்டன்ஷியல், அவங்கக்கிட்ட என்னென்ன தனித்துவம் இருக்கிறது, அதை எப்படி வெளிக்கொண்டு வருது, அவர்களுடைய நோய்களை அவர்களே குணப்படுத்தி கொள்வது எப்படி, அப்படின்ற இதில் தான் அந்த ஆற்றுப்படுத்துதல் இயங்கி வருது. எனவே இந்தியாவில் இந்த விழிப்புணர்வு மிக அரிதாக இருக்கின்றது.
இல்லை, இப்போ நீங்கள் இந்தியாவுன்னு சொல்லும்போது இங்கே ஆஸ்திரேலியாவிலே கூட இப்போ டிப்ரெஷன் சொல்லுவோம் அல்லது அங்ஸைட்டின்னு சொல்லுவோம், மன அழுத்தம் அல்லது வந்து மனப்பதட்டம் அப்படின்னு நீங்கள் தமிழில் சொல்லலாம். அது மாதிரியான நம்மவர்கள் தமிழ் பேசும் மக்கள் சைக்காலஜிஸ்டையோ அல்லது ஒரு கவுன்சிலரையோ அல்லது ஒரு சோஷியல் ஒர்க்கரையோ எல்லாம் போய் பார்க்குறத விட மருந்து மாத்திரை அப்படின்னு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் வந்து விழிப்புணர்வு இல்லை. இங்கே தான் எல்லாருக்கும் தெரியுமே எப்படி இருக்குன்னு, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
அதுதான் சார், அடிப்படையில் இந்த விழிப்புணர்வுக்கு நம்ம இந்த பண்பாட்டு ரீதியாகவும் இந்த மனநோய் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை வந்து நம்மளை வந்து வேறுபடுத்திடுவாங்க, ஒரு ஸ்டிக்மா அட்டாச் ஆகிடுது, நாம் வந்து தனிமைப்படுத்திடுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, இதிலிருந்து நம்ம மீண்டும் வெளியே வர முடியாது, இது குணப்படுத்த முடியாது, இந்த மணப்பிணியாக வந்துட்டுதுன்னா அது எங்கேயாவது அடைச்சி வச்சுடுவாங்க, அதிலிருந்து நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்க, நாம் வந்து குணப்படுத்த முடியாது. நமக்கு அப்படி ஒரு இது இல்லை, அந்த ஒரு சிம்டம் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த தயங்கிறது, அப்படி ஒரு நோய் இல்லை எனக்கு அப்படின்றத அடிப்படையிலே அதை ஏற்க மறுக்கிறது. அதை உண்மையாக இப்பொழுதுக்கே நமக்கு அசஸ்மெண்ட்டு நிறைய வளர்ந்துருக்குது, அதை நம்ம கண்டறிவதற்கான எளிய பயிற்சி முறைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் விரும்புறதில்லை. தனக்கு இருக்கிற மனநோயை வெளிப்படுத்தாமல் அதை ஒரு உடல் நோய் போல போய் சொல்லி எனக்கு தூக்கமே வர்றதில்லை, எனக்கு வந்து பிதற்றல் இருக்குது, எனக்கு வந்து ஏதோ தலை சுத்தல் இருக்குது, இப்படி தன்னை மாற்றி மருத்துவர்கிட்ட சொல்கிறது. மருத்துவர் என்ன செய்ய முடியுங்க, இவர்கள் சொல்வதை வைத்து சரி இவருக்கு வந்து தூக்கம் இல்லை போல் இருக்குன்ட்டு அதுக்கு ஏதாவது மெடிசன் கொடுக்கறது, அப்படி இல்லை வேறு மருந்துகளை கொடுத்து இது பண்ணுறது. அப்போ உண்மையிலே இவருக்கு இருக்கிற மனப்பிணியை இவரும் அறிந்திருக்கவில்லை, அதுக்கான சரியான இவருக்கு இருக்கின்ற இதை அவருக்கு உடல் ரீதியாக இருக்கின்ற இதை வந்து எடுத்து சொல்கிறதில்ல. டாக்டர்கிட்ட இவருக்கு என்ன உண்மையிலேயே என்ன ஒரு ஒரு பதட்டம் இருக்குது, எனக்கு வந்து நான் நினைவில் எதுவும் நிற்க மாட்டுது, என்னால் ஒழுங்காக பேச முடியல, கேட்க முடியல, இப்படி தனக்கு இருக்கிற பதட்டத்தை வெளிப்படையாக எடுத்து சொல்லணும். ஆனால் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு முன்னேற்பாட்டுக்கு வந்துடுவார், இதெல்லாம் சொன்னால் அவங்கள நம்மளை வேறு மாதிரி அடையாளப்படுத்திடுவாங்க, அதுக்கு பதிலாக நாம் வந்து இப்படி சொல்லுவோம், இந்த வலி போகிறது, வலி உடம்பு வலி, இப்படி இந்த மாற்றி சொல்வதனால அடையாளப்படுத்த முடியாமல் போயிடும். ஆனாலும் இப்பொழுது மருத்துவ ரீதியாக இதை நாம் வந்து அடையாளப்படுத்துவதற்கான அசஸ்மெண்ட் இருக்குது, அவங்கள நம்ம அசஸ் பண்ணி இதிலிருந்து இவருக்கு உண்மையாக மனப்பிணி இருக்குதா இல்லையா அப்படின்னு எடுக்கிறோம். அதில் இந்த லேசாக இருக்கிறது, அதில் நம்ம ஆற்றுப்படுத்தி அதிலேருந்து வெளியே கொண்டு வர்றது, இல்லை இந்த மருந்தை பயன்படுத்தி கொண்டு வர்றது, இப்படி வழிமுறைகள் இருக்குது. இந்தியாவில் வந்து நமக்கு பொதுவாக தெரியும் மனநோய்க்கு உள்ளாவதற்கு அடிப்படையான சில இது இருக்கும், இந்த ஓவர் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இயல்பாகவே தங்களுடைய இயல்புக்கு மீறி பணி செய்வது, இப்படியான இதையெல்லாம் நம்ம கண்டறிந்து அதுகளை அவங்கள ஆற்றுப்படுத்துகிறோம்.
ஆஸ்திரேலியா பற்றி ஒரு கேள்வி, எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கல்வியாளருங்கிற வகையில் அந்த கேள்வியை நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு கல்வி கற்க வருகின்ற மாணவர்கள் அவர்களின் டிகிரி இருக்கு இல்லையா, அவர்களது பட்ட படிப்பு, அதை வந்து குறிப்பாக வந்து வட இந்திய பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்ற டிகிரிகளை வந்து அல்லது பட்ட படிப்புகளை வந்து ஏற்பதில்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ள சில பல்கலைக்கழகங்கள்லாம் முடிவு செஞ்சு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் கல்வியாளருங்கிற வகையில் இப்படியான ஒரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது வந்து அவன் செய்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்
சார்? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு சின்னதாக ஒரு இதை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியாவில் 44 பல்கலைக்கழகங்கள் தான் இருக்குது, ஆனால் இந்தியாவில் இன்னைக்கு 1600 மேலே பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு. அவற்றில் ஒரு 51 பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசால் நிறுவப்பட்ட மைய பல்கலைக்கழகங்கள், அதுபோக ஐஐடி இருக்குது, ஐஐஎம் இருக்குது மேனேஜ்மெண்ட்டுக்காக, ஏஐஐஎம் இருக்குது ஆல் இண்டியா மெடிக்கல் எஜுகேஷனுக்கு, அப்புறம் டிஐஎஸ்எஸ் இருக்குது, டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதெல்லாம் ஆன்பார் வித்து நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ஈக்குவலான பல்கலைக்கழகங்கள். இங்கே இடம் கிடைக்கிறதுன்றது வெளிநாட்டில் படிக்கிற பல்கலைக்கழகங்களில் கிடைக்கிற அதே நிலைப்பாடு தான், யாருக்கும் எளிதாக இடம் கிடைச்சிடாது. இந்த பல்கலைக்கழகங்கள் இடம் பிடிக்க முடியாத போகிறவங்கள்லாம் இரண்டாம் தரமானவர்கள். அதில் நீங்கள் குறிப்பிட்டது போல் இது இந்த மஷ்ரூம் பல்கலைக்கழகங்கள் சொல்லுவாங்க, பணம் மிகுதியாக வைத்திருப்பவர்கள் உருவாக்கி இருக்கின்ற தனியார் பல்கலைக்கழகங்கள், இப்படியான பல்கலைக்கழகங்களில் அதனுடைய தரம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த புதிய கல்விக் கொள்கையின்படி இதை தரப்படுத்துதல், அதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, அதை இப்பொழுது தரப்படுத்துகிறாங்க. இதில் இடம் பிடிக்க முடியாத மாணவர்கள் தான் அயல் நாடுகளில் எதையாவது காரணத்தை சொல்லி இதில் முதல் தர பல்கலைக்கழகங்களில் இடம் பிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலுக்கு இப்போ அதிகமான மாணவர்கள் நம்ம இந்தியா மட்டுமல்ல ஆசிய நாடுகளில் இருந்து இங்கே வருகின்றார்கள். அந்த தரத்தையும் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்துடைய தரத்துக்கு வீடு கொடுக்க முடியாமல் போவதை நான் அறிந்திருக்கிறேன்.
சரி, இது தொடர்பாக இன்னொரு கேள்வி எப்படின்னா, இவன் இந்தியாவிலிருந்து வருகின்ற மாணவர்கள், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்ற மாணவர்களில் இந்தியாவிலிருந்து வருகின்றவர்கள் நம்பர் ஒன்னுங்கிற அளவுக்கு அந்த எண்ணிக்கை இருக்கு. அப்படி வருகின்ற மாணவர்கள் சொல்கின்ற காரணம், இந்தியாவில் கல்வி தரம் சரியில்லை, அதனால தான் நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கல்வி கற்க வருகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா?
அப்படி ஏற்க முடியாதுங்க சார். இந்தியாவில் தரமான கல்வி இருக்குது. உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நிலையிலான கல்வியும் அங்கே இருக்குது ஹையர் எஜுகேஷனை பொறுத்தவரையிலும். அடிப்படையில் நமக்கு இந்த பள்ளி கல்வியில் இந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியான கல்வி நிலையில் ஒரு தேக்கம் இருக்குது. அதுதான் நம்ம சொல்லுவோம் இந்த ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட்டு ஒன்று இருக்குது, பீசா. அது வந்து நம்ம ஒரு 90-95 நாடுகள் அதில் பங்கெடுக்கிறாங்க. அதில் அவங்க தரப்படுத்துகிறாங்க மாணவர்களை, இந்த 15 வயதுக்கு மேலுள்ள மாணவர்களை தரப்படுத்துகிறாங்க. இந்திய மாணவர்களும் 2009 பங்கெடுத்தாங்க. அப்போது 74 நாடுகள் தான் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் இந்தியா வந்து 73rd ரேங்கில் வந்தது. அப்போ நம்ம இந்திய அரசாங்கம் என்ன நினச்சிது, இது வந்து நம்ம கல்ச்சருக்கு இந்த தேர்வு சரியானதல்ல, எனவே நம்ம மாணவர்களை அனுப்புவதில்லை அப்படின்னு அனுப்புறதில்லை. ஆனால் ஒரு மறுபடியும் ஒரு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சண்டிகாரில் இருக்கிற கேவி ஸ்கூல், மத்திய அரசு நடத்துகிற பள்ளியின் மூலமாக பயிற்சி அளித்து இந்த மாணவர்களை நம்ம அந்த தேர்வுக்கு 2021 அனுப்புறதுக்கு தயார் செய்தாங்க. அப்புறம் அந்த கோவிட் காரணமாக அதை அனுப்ப முடியல. 2025 அனுப்பலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு இருந்தது, ஆனால் இந்த வருஷமும் அதை அனுப்பலை. அது 3 ஒரு முறை நடைபெறுகின்ற தேர்வு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா வந்து அது 10-11 இடத்துல இருக்குது, சிங்கப்பூர் முதல் இடத்துல இருக்குது, சைனா 2 இடத்துல இருக்குது, ஜப்பான் 3 இடத்துல இருக்குது, இந்த சவுத் கொரியா 4 இடத்துல இருக்குது. இதில் தான் நாம் வந்து இந்த ஸ்டாண்டர்டு இந்தியாவே அது உள்ள இடம் பெறலை, இப்படி ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்திய சூழலுக்கு தேவையான ஹையர் எஜுகேஷன், வெஸ்டர்னுக்கு அமெரிக்காவுக்கு தேவையான ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம மாணவர்கள் தயாரிக்கப்படுகிறார்கள். இங்கே ஒரு பிடெக் படிக்கிற ஒரு மாணவன் அமெரிக்காவுக்கு போனால் நேரடியாக பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு மெடிசனில் இந்தியாவில் படிக்கிற மாணவன் வேறு நாடுகளுக்கு போய் நேரடியாக அந்த பணியில் சேர முடியாது, அந்தந்த நாடுகளுக்கான தேர்வு எழுத வேண்டியிருக்கும். ஈவன் ஸ்ரீலங்காவில் போய் கூட நேரடியாக பணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலை தான் இருக்குது. இந்த சூழலில் இந்த ஒட்டுமொத்தமாக இந்திய கல்வி முறை தவறானது என்றோ இல்லை அது மற்ற நாடுகளுக்கு இணையில்லாது என்றோ கூறிவிட முடியாது.
இளைய தலைமுறை பற்றி கேள்வி, குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு இங்கே பிறந்து வளர்கிற குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோருக்கும் இடையான ஒரு இடைவெளி வந்து அதிகரித்து செல்கிறது. இன்னும் குறிப்பாக வந்து தாத்தா பாட்டியோட கூட இந்த பேரன் பேத்திகள் வந்து உறவாடுறதில்லை. அப்படியான ஒரு உளவியல் சிக்கல் வந்து எழுந்துட்டு இருக்கு, அது வர வர பெருசாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்திய உளவியலை வந்து நீங்கள் கற்றுத்தேர்ந்த ஒரு பேராசிரியருங்கிற வகையில் இந்திய உளவியல் வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு தர முடியும்?
நிச்சயமாக சார், மிக சரியான ஒரு கேள்வியை கொடுத்தீங்க. இந்த சமூக இடைவெளி, இந்த ஜெனரேஷன் கேப் இல்லையா, இன்றைக்கு இருக்கிற மாணவ பருவம், அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய பாட்டனார் பாட்டி, இப்படி என்ற சூழலில் இந்த மாணவர்களுடைய மனப்பான்மை இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கத்தின் காரணமாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதை விரும்புகிறார்கள். அது ஓரளவுக்கு இந்த யூரோப்பிய அமெரிக்க பண்பாட்டை ஒற்றி வருகின்றது. ஆனால் நமது பண்பாட்டில் குடும்ப முறையில் இன்றைக்கி இருக்கிற அந்த நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் என்ற குடும்ப சூழலிலே வளர்கின்ற குழந்தைகள், அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இருந்து விடுபடுவதில்லை. அவர்களுடைய பெற்றோர், பெற்றோருக்கு பெற்றோர், இவர்களோடு அந்த கட்டமைப்பில் இருக்கின்றார்கள். இந்த கட்டமைப்பு எங்கே சிதைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஏதாவது ஒரு சோசியலில் சமூக இடர்பாடு உள்ள குடும்பங்களில் தான் இந்த கட்டமைப்பு இடர்படுகிறது, அது பொதுமைப்படுத்தப்படுகிறது. ஆனால் பொதுவில் இந்திய குடும்ப முறையும், அதிலே வளர்கின்ற குழந்தைகள், அதிலே அவர்கள் கற்கின்ற முறையிலே அந்த குழந்தைகளுக்கான இடைவெளி அதிகமாக இருப்பதில்லை. ஆனாலும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூக ஊடகங்கள் சமூகத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாம் களைய வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அதற்கான பிணைப்பை உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு போதுமான அந்த பண்பாட்டு கல்வியை அளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு உலக அளவிலேயே கணிதம், அறிவியல், இந்த ரீடிங் என்று சொல்லக்கூடிய அவங்கவுங்களுடைய தாய்மொழி, அதிலே அந்த கல்வி அமைய வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இந்த தாய்மொழி கல்வியிலே நமது சமூகத்தை சார்ந்தவர்கள் பின்தங்கி இருப்பதாலும், மாற்று மொழியிலே கல்வியை எடுத்துக்கொள்வதாலும் இந்த இடைவெளி காணப்படுகிறது.
சைக்காலஜி, உளவியல் பற்றிய கேள்வி. இப்போ வந்து வளரும் நாடுகளோடு, வளர்ச்சியடைந்த நாடுகளோடு ஒப்பிட்டால், இப்போ வந்து சைக்காலஜின்னு சொல்கிற அந்த உளவியல் கலை, அது வந்து வளர்ச்சி அடைந்த ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல அல்லது மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் கோலம் வச்சுக்கின்ற ஒரு துறையாக பணியாற்றும். வளர்ந்து வரும் நாடுகள்ல வந்து அந்த நிலைமை இல்ல, குறிப்பாக இந்தியாவில இல்ல, அல்லது வந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல இல்ல, லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இல்ல. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பண்பாட்டு ரீதியாகவே உளவியல் வந்து ஈஸ்டர்ன் கல்ச்சருக்கு வந்து ஒத்து போறதில்லை. ஏன்னா வந்து கேபிட்டலிசம், அதுலேருந்து வர்ற இண்டிவிஜுவலிசம், அதுலேருந்து வர்றது தான் உங்களுக்கு தனிப்பட்ட உளவியல் சிக்கல்கள். அப்போ வந்து அந்த அதில் வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு தான் சைக்காலஜி தேவைப்படுமே தவிர, உங்களுக்கு ஈஸ்டர்ன் கல்ச்சரில் அந்த அல்லது கிழக்கத்திய அல்லது இந்திய பண்பாட்டு சார்ந்த துறையல்ல சைக்காலஜி, ஒரு உளவியல். அதை எப்படி பார்க்குறீங்க
ஐயா? மிக சரியான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. மேற்கத்திய நாடுகளுடைய உளவியல் வந்து காரணத்தை அடிப்படையாக கொண்டது. நமது கிழக்கத்திய நாடுகளுடைய உளவியல் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. நாம் வந்து எந்த அம்சமாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை முன்னாடி வந்து நிற்கும். அதில் அந்த பாரம்பரியமோ அல்லது கடவுள் நம்பிக்கையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு நம்பிக்கையை அதில் உள்ளே அடங்கியிருக்கும். ஆனால் மேற்கத்திய நாடுகளிலே இந்த நம்பிக்கைக்கு முதலிடம் கிடையாது. அவர்கள் முழுவதாக காரணத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். இந்த காரணம் அறிவியலை துணை கொண்டதாக இருக்கும். எனவேதான் இந்த மேற்கத்திய நாடுகளுடைய உளவியலாளர்களே கூட நம்ம இந்திய உளவியலை பார்த்தால் ஒரு அச்சம் கொள்வார்கள். நம்ம இந்த யோகான்னு சொல்லுவோம், மெடிடேஷன் சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் சொல்லுவோம், மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவோம், இதெல்லாம் இந்த மாநாடுகளிலே கான்ஃபரன்ஸுகளிலே நாம் முன்வைக்கும் போது அவர்களை ஒரு ஆச்சரியமாக பார்ப்பார்கள். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்ம இந்தியாவினுடைய முனைப்பின் காரணமாக இந்த யோகா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம அதை கொடுத்துருக்குறோம். இந்த யோகா அமெரிக்கா போன்ற நாடுகளிலே முனைவேற்பட்ட அளவிற்கு பயிற்சி எடுத்து அவர்கள் அதனை தருகின்றார்கள். இப்பொழுது இதனை ஏற்க தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட உளவியலும் தேவையான ஒன்றே என்று உணர்ந்திருக்கின்றார்கள். நாம் அதனை அறிவியல் பூர்வமாக அதை வளர்த்தெடுக்க வேண்டிய நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். மற்ற நாடுகள் முனைப்பு காட்டுவதை போல இந்த கிழக்கத்திய நாடுகளிலும், இந்தியா மட்டுமல்ல மற்ற கிழக்கத்திய நாடுகளிலும் இதனை ஒரு அறிவு சார்ந்த துறையாக வளர்த்தெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே நாம் ஒரு முனைப்பு காட்ட வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம்.
மிக்க நன்றி ஐயா. பேராசிரியர் பஞ்சவர்களே, உங்களது இந்த குறுகிய பயணத்தில், ஆஸ்திரேலியாவின் குறுகிய பயணத்தில், எதுக்காக நேரம் ஒதுக்கி அதன் கடைசி நேரத்தில் வந்து இப்போதைய எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூட முறை வந்து இந்த ஒரு மிக சிறப்பான ஒரு நேர்முகம் வழங்கினீர்கள். மிக்க நன்றி. உங்கள் பயணம் சிறக்கட்டும், உங்கள் பணி சிறக்கட்டும். வாழ்த்துக்கள்.
மிக்க மகிழ்ச்சி ஐயா. இந்த எஸ்பிஎஸ் ஒலிபரப்பு சேவைக்கு நான் மிகுந்த கடப்பட்டிருக்கிறேன். நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.